السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم ربنا لك الحمد ملء السماوات وملء الأرض وملء ما شئت من شيء بعد. أهل الثناء والمجد أحق ما قال العبد وكلنا لك عبد وكلنا لك عبد وكلنا لك عبد. اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد. إنك لا تنام ولا ينبغي لك أن تنام. تخفض القسط وترفعه، يرفع إليك عمل الليل قبل عمل النهار وعمل النهار قبل عمل الليل. حجابك النور، لو كشفته لأحرقت سبحات وجهك ما انتهى إليه بصرك من خلقك. وأفضل الصلاة وأزكى السلام على خير الأنام ولبنة التمام ومسك الختام، خير الأنبياء مقاما وأحسنهم كلاما وآخرهم تماما، محمد إمام الأنبياء وسيد المرسلين، وعلى آله الطيبين الطاهرين وصحبه الغر الميامين، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين. أما بعد، ورلات سرب مكة قلبتي نهرل قلبتي عند உச்சரிக்கப்படும் போது நம் நினைவுக்கு வருகின்ற ஒரு தலமாகிய இந்த அல் குல்லியத்து ரஹ்மானியாவின் இயந்திரத்தை தொய்வின்றி இயக்கும் பணியில் சிறப்பாக தொழிற்பட்டு வருகின்ற இந்த சிறப்பான பட்டமளிப்பு விழாவை தலைமை வகித்து இருக்கின்ற கல்லூரியின் நிர்வாக சபை பெருந்தலைவர் அவர்களே, என் கண்ணுக்கு கண்ணான ஆளின் பெருந்தகைகளே, இந்த கல்லூரியின் அதிபர் அவர்களே, இங்கே முன் வரிசையிலே இல்லை அடுத்த வரிசையிலே ஆஜானுபாகுவாக வீட்டிருக்கும் இந்த கல்லூரியின் பணிப்பாளர் மௌலவி இபாதுல்லா அவர்களே, ஆசிரிய பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற சான்றோர் வாக்கை தாரக மந்திரமாக கொண்டு ஆசிரிய பணிக்காகவே தன்னை அர்ப்பணித்து வாழுகின்ற இந்த கல்லூரியின் என் அன்பிற்குரிய ஆசிரிய பெருந்தகைகளே, இந்த விழாவின் கதாநாயகர்களான இன்று பட்டம் பெற்று வெளியேறுகின்ற என் அன்பிற்குரிய இளம் ஆளுங்களே, இந்த சிறப்பான விழாவுக்கு அழகுக்கு அழகூட்டும் வகையிலே வருகை தந்து இந்த விழாவின் நிகழ்ச்சிகளை கண்டுகளித்துக் கொண்டு இருக்கின்ற அன்பிற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, ஏனையோர்களே, ஊடகவியலாளர்களே, நெறியாழ்கை செய்பவரே, எல்லோருக்கும் அல்லாஹு தாலாவுடைய முழுமையான ரஹ்மத் கிடைக்க வேண்டும் என்று முதற்கண் பிரார்த்திக்கின்றேன். அல்லாஹு தாலாவுடைய பெயர் சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்தில் என்னையும் உங்களையும் இணைத்து வைத்திருக்கக்கூடிய அல்லாஹு தாலா மறுமையில் நம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களின் சுவர்ணலோகத்திலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அன்பிற்குரியவர்களே, பிரியமானவர்களே, பெரியவர்களே, நீண்ட நேரமாக கல்வி உலகத்திலே நம்மை வைத்திருந்த பிறகு நான் இந்த இடத்திலே எழுந்து நிற்பதற்கு முன் ஒரு அழகான வரவேற்பு கீதத்தை பாடி நம்மை எல்லாம் கலையுலகத்துக்கு கொண்டு வந்து வைத்தவர்களுக்கு முதற்கண் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அழகான ஒரு கீதம் மிகச்சிறப்பாக பாடினார்கள். வந்திருப்பவர்கள் அனைவரையும் இதயத்தின் அடித்தளத்திலிருந்து வரவேற்றார்கள். மீண்டும் ஒரு தடவை அந்த குரல் கேட்க மாட்டாதா, அந்த பாடல் இசைக்கப்பட மாட்டாதா என்று என் மனம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒரு அழகாக பாடுவதற்கு இந்த மதரசா மாணவர்களை உருவாக்கி கொடுத்திருக்கின்றது என்ற வகையிலே ஆரம்பத்தில் கல்வி உலக பணியோடு கலை உலக பணியிலும் அவர்கள் தடம் பதித்திருக்கிறார்கள் என்ற வகையில் நான் மிக மிக சந்தோஷப்படுகிறேன். காலமெல்லாம் வருடம் பூராக பரீட்சை என்றும் பாடம் என்றும் பாடத்திட்டம் என்றும் போராடி கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு கொஞ்சம் அவத்திலிருந்து வெளிவந்து சற்று பாடல், ஒரு ஆடல், இப்படியான கலை உலக நிகழ்ச்சிகளிலே அவர்களை ஈடுபடுத்துவதும் இஸ்லாத்தில் உள்ளது என்பதை இந்த மதரசாவின் நிர்வாகம் புரிந்திருக்கின்றது. இந்த மதரசாவின் ஆசிரியர்களும் அதிபரும் புரிந்திருக்கிறார்கள். அதனால் அவர்கள் இப்படியான ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள் என்று நான் ஊகிக்கிறேன். எனது ஊகம் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பாம்பும் கீரியும் சண்டை போட்டுக் கொள்ளுமாம், நமக்கெல்லாம் தெரிந்தது. ஈட்டில் வெல்வது கீரி என்பதும் நமக்கு தெரியும். வென்ற பிறகு கீரி தன் மேனியை பார்க்குமாம். மேனி பூராக அதிகமான பகுதிகளில் பாம்பின் தீண்டலினால் ஏற்பட்ட காயம், தனக்கு ஏற்பட்டுள்ள காயத்தில் இருந்து நிவாரணம் பெற்றுக் கொள்வதற்காக அது அருகம்புல் நாடி செல்லுமாம். அல்லாஹ் அதற்கு அந்த அயல்மை கொடுத்திருக்கிறான். கீரி அருகம்புல் போய் அதில் உருண்டு புரண்டு தனக்கு ஏற்பட்டுள்ள நச்சுக்காயங்களுக்கு மருந்தை பெற்றுக்கொண்டு நிவாரணத்தை பெற்றுக் கொள்ளுகின்ற அறிவை அல்லாஹ் அதற்கு கொடுத்திருக்கிறான். வருடம் பூராக பாடம் என்றும் பாடத்திட்டம் என்றும் பாட விதானம் என்றும் பரீட்சை என்றும் போராடி போராடி தமது மேனிகளிலே காயங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு அருகம்பூல் அமைவது போல் தலையுலக பயிற்சிகளையும் கொடுத்து அவர்களுக்கு இந்த காயங்களிலிருந்து ஒரு நிவாரணத்தை கொடுப்பதற்கான ஏற்பாடு தேவைப்படுகிறது. எனவே எல்லா மதரசாக்களும் இவற்றில் கவனம் செலுத்துவார்களாக என்று ஆரம்பத்தில் வேண்டிக் கொண்டு எனது அடுத்த விடயங்களுக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். இது ஒரு சிறப்பான விழா. காரணம், இங்கிருந்து குர்ஆனுடைய அறிவை பெற்றவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள், சமூகத்துக்கு ஒப்படைக்கப்படுகிறார்கள். இந்த விழாவின் ஆரம்பத்தில் வரவேற்புரை நிகழ்த்தப்பட்ட போது அதனை செய்து வைத்த இந்த கல்லூரியின் ஒரு ஆசிரியர், காலமெல்லாம் உங்களுக்கு காலை முதல் இறுதி வரை காலவா கால ரசூல் சொல்லித் தந்திருக்கிறோம் என்று அடாக்குறையாக சொன்னார். அந்த நேரத்தில் நானும் சற்று நெகிழ்ந்து போனேன். அவர்கள் இந்த மதரசாவின் ஆசிரியர்கள் மட்டுமல்ல, எங்கெங்கெல்லாம் மதரசாக்கள் இருக்கின்றனவோ அங்கெங்கெல்லாம் ஆசிரியர்கள் 24 மணியே நேர ஊழியம் செய்கிறார்கள் என்பதை இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இலங்கை, பாகிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் இந்திய நாடுகளிலே மதரசாக்கள், அரபு மதரசாக்கள் ரெசிடென்ஷியல் கோர்சஸை வழங்குகின்றது. அதாவது தங்கி படிக்கின்ற கற்கைநெறிகளை வழங்குகின்றன. இங்கே கற்கைநெறிகளை செய்கின்றவர்கள் படிப்பிக்கின்றவர்களுக்கும் படிப்பவர்களுக்கும் தங்குவதற்கான ஏற்பாடுகளை வழங்கியிருக்கிறார்கள். அங்கே கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் 24 மணி நேரம் அங்கே தங்கியிருந்து கடமை புரிவதானது 24 ஜப் ஒன்றை அவர்கள் செய்கிறார்கள் என்றுதான் மறுவார்த்தையில் சரியாக சொல்ல வேண்டும். உலகத்திலே 24 மணி நேர ஊழியம் செய்கின்ற ஒருவனை பார்க்க வேண்டும் என்றால் இந்த நான் சொன்ன குறிப்பிட்ட 4 நாடுகளிலும் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான அரபு கல்லூரிகளில் பணிபுரிகின்ற ஆளுங்களைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். அவர்களின் பணிக்கு இந்த காலத்திலே நிகர் காட்டுவதற்கு முடியாது. அதற்கான நிகர் அதுதான். இப்படியானவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தும் போது அவர்கள் சார்பாக பேசிய இந்த கல்லூரியின் ஆசிரியர் காலையில் எழுந்தது முதல் இரவு வரைக்கும் உங்களுக்கு காலல்லாஹ் காலர் ரசூல் சொல்லுவதிலே ஈடுபட்டு இருக்கிறோம் என்று அலாக்குறையாக சொல்லி, பெற்றோர்களே இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு பிரயாசை எடுத்து கடும் பிரயத்தனம் செய்து உருவாக்கி உங்களிடத்திலே இன்று ஒப்படைக்கின்ற இவர்களை கொண்டு போய் நாசமாக்கி விடாதீர்கள், பாழாக்கி விடாதீர்கள் என்று ஒரு உருச்சமான வேண்டுகோளை விடுத்ததை பார்த்தபோது கேட்டபோது நான் சற்றே நெகிழ்ந்து போனேன். காலல்லாஹ் காலர் ரசூலின் பெருமதியை மட்டும் இந்த உம்மத் உணரும் என்றால் இன்று இந்த உம்மத் மிகவும் பாதுகாப்பான, மிகவும் நல்ல சௌகரியமான இன்பமான சுகமான ஒரு வாழ்வை அனுபவித்துக் கொண்டே இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே இந்த காலல்லாஹ் காலர் ரசூலின் பெருமதியை உணர்ந்தவர்கள் காலையில் எழுந்தது முதல் இரவு வரைக்கும் காலல்லாஹ் காலர் ரசூலை போதித்து சுமார் 7 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு ஒரு குழுவினரை அவர்கள் வெளியே அனுப்புகிறார்கள். எதற்காக தெரியுமா? காலம் பூராவும் காலல்லாஹ் காலர் ரசூல் சொல்ல வேண்டும் என்பதற்காக. காலல்லாஹ் என்றால் அல்லாஹ் சொன்னான், காலர் ரசூல் என்றால் ரசூல் சொன்னார். மதரசாவில் சொல்லிக் கொடுக்கப்படுவது அதுதான். இந்த உலகம் காதுகாத்து கேட்டுக் கொள்ள வேண்டும். மதரசாக்களிலே யுத்த பயிற்சிகளுக்கு மாணவர்கள் உட்படுத்தப்படுவதில்லை. இங்கே ஆயுதங்கள் கிடையாது, இங்கே ஆயுத பரிகரணமும் கிடையாது, இங்கே போருக்கான பயிற்சிகள் கொடுக்கப்படுவதும் கிடையாது. இங்கே முழுக்க முழுக்க சொல்லிக் கொடுக்கப்படுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், கால் அல்லாஹ் கால் ரசூல். அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். இதன் பெருமதி அல்லாஹ் தஆலாவுடைய இல்ம் என்று எதனை சொல்கிறோமோ, அல்லாஹ்வுடைய ரசூலின் இல்ம் என்று எதனை சொல்கிறோமோ, வஹ்யின் இல்ம் என்று எதனை சொல்கிறோமோ, அதுதான் இதன் பெருமதி. அல்லாஹ் சொன்னதை படிப்பது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன இதை படிப்பது இருக்கின்றது. இதுதான் வஹ்யி சார்ந்த இல்ம் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த காலல்லாஹ் காலர் ரசூலின் அல்லது வஹியின் அல்லது ஷரியத்தின் அறிவை இந்த உம்மத் சரியாக பெறத்தவரியதன் காரணமாக, அல்லது வேறு வார்த்தைகளில் சொல்வதாயின் நமக்குள்ளே உள்ள வாழ்வியலின் சகல அம்சங்களையும் காலல்லாஹ் காலர் ரசூல் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், ரசூல் என்ன சொல்லியிருக்கிறார் என்று நின்று பகுப்பாய்வு செய்வதற்கு தவறியதன் காரணமாகத்தான் இன்று நமக்குள்ளே பல்வேறுபட்ட பிரச்சனைகள், அமைதியற்ற ஒரு சூழலும் சூழ்நிலையும் உருவாகி இருக்கிறது என்பதை நாம் விரும்பியோ விரும்பாமலோ ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நினைவுகள் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது. அது ஹலீல் அகமது ஹபரத் அவர்களுடைய வாழ்க்கை சரித நூல், சுயசரிதை நூல். அவரே தனது வாழ்க்கையை பற்றி எழுதியிருக்கிறார். அந்த நூலின் பெயர் நினைவுகள். அவர் வசாத்தாகுவதற்கு 1 ஆண்டுக்கு முன் எழுதி முடித்த ஒரு நூல். எல்லோரும் வாங்கி படியுங்கள். பல்வேறு வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கிய, மதரசாவின் அதிபராக இருக்கலாம், ஒரு ஆசிரியராக இருக்கலாம், ஒரு நிர்வாகியாக இருக்கலாம், ஒரு பேச்சாளராக இருக்கலாம், ஒரு மொழிபெயர்ப்பாளராக இருக்கலாம், ஒரு எழுத்தாளராக இருக்கலாம், ஒரு தாயாக இருக்கலாம், ஒரு சமூக சேவையில் ஈடுபடக்கூடியவராக இருக்கலாம், சங்கங்கள் வைத்து இயக்குபவராக இருக்கலாம், எவருக்கும் இப்படியான நாம் கோடித்து காட்டியவர்களுக்கு படிப்பினைகள் நிறைந்த ஒரு நூல். இந்த நூலில் இறுதி அத்தியாயம் முடிகிறேன் என்று அமைந்திருக்கிறது. இந்த நூலின் இறுதி அத்தியாயம் முடிகிறேன் என்று இருக்கிறது. அவர் அந்த நூலை நிறைவுக்கு கொண்டு வரும் போது இறுதி அத்தியாயத்திற்கு அவர் தலைப்பிட்டது முடிகிறேன். அதாவது எனது வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறேன், நான் நூலை முடிக்கிறேன் என்பதை விட எனது வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறேன் என்பதுதான் அதனுடைய மற்ற அர்த்தமாக இருக்கிறது. அதில் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? வயது 65 பூர்த்தியாகிவிட்டது. இவர் அந்த நூலின் இறுதி பகுதியை பார்க்கிறார். அந்த நேரத்தில் தன் வயதை பார்க்கிறார். வயது எனக்கு 65 பூர்த்தியாகிவிட்டது. 65 பூர்த்தியாகிவிட்டது. பன்னிரண்டாம் வயது முதல், இதனை நன்கு படியுங்கள் அன்புக்குரியவர்களே, பன்னிரண்டாம் வயது முதல் காலர் ரசூல் சொல்லாத நாட்கள் அநேகமாக இல்லை. பன்னிரண்டாம் வயது முதல் காலர் ரசூல் சொல்லாத நாட்கள் அநேகமாக இல்லை. அதாவது சிறுபராயத்தில் இருந்து குர்ஆனுடைய கல்வியை, ஹதீசுடைய கல்வியை, ஃபிக்ஹுடைய கல்வியை போதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தன்னை இணைத்துக் கொண்டதில் இருந்து ஆரம்பித்த காலவா காலர் ரசூல் அல்லாஹ் சொன்னான், அவனுடைய சுத்தூதர் சொன்னார் என்ற வஹ்யுடைய இல்மின் கற்கை நெறியின் ஆரம்ப நாள் தொட்டு 65 ஆண்டுகள் ஆகிவிட்டன. எனது வயதிலே 12 வயதில் ஆரம்பித்தது முதல் 53 ஆண்டுகள் காலவா காலர் ரசூல் சொல்லாத நாட்கள் அநேகமாக இல்லை. தொடர்ந்து சொல்வதை பாருங்கள், இது ஒன்று மாத்திரமே மனதுக்கு நிறைவு தருகிற ஒரு அம்சம் என்பதை தவிர வேறொன்றும் எனக்கு தெரியவில்லை. ஒரு பெரும் ஆலிம் உங்களுக்கு தெரிந்திருக்கும், பல பேருக்கு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் வஃபாத்தானவர், இந்தியாவில் இருந்தவர், யூசுஃபியா அரபுக் கல்லூரியின் முதல்வராக இருந்தவர், இலங்கையிலும் நீண்ட ஒரு நெடிய தொடர்பை வைத்திருந்தவர், மர்ஹூம் கலீல் அஹமத் ஹபரத் அவர்கள். காலல்லா காலர் ரசூலின் பெருமதியை உணர்வதற்காக வேண்டி நான் சொல்லுகிறேன். அந்த பெருமதியை உணர்ந்தவர்கள் உணரச் செய்வதற்காக வேண்டி செய்கின்ற பணியிலே, அப்படியான ஒரு விழாவிலே நாம் இணைந்து கொண்டிருப்பதானது, நாம் இங்கே வந்ததனால் நமக்கு ஒரு பெருமையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்றுதான் நாம் அர்த்தமிட்டுக் கொள்ள வேண்டும். இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு பெருமகனும் நான் வந்திருப்பதனால் இந்த கலாசாலையின் பெருவிழாவுக்கு பெருமை சேர்த்து விட்டேன் என்று நான் நினைப்பது கூடாது. மாற்றமாக உண்மையாக நினைக்க வேண்டியதும் உண்மையும் என்ன தெரியுமா? நான் இந்த விழாவில் கலந்து கொண்டிருப்பதனால் அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னான் என்ற ஒரு தொகுதியினரை அதனை மீண்டும் சொல்வதற்காக சமூகத்திடம் ஒப்படைக்கப்படுகின்ற 13 முத்துக்களை விளைக்கொணர்கின்ற ஒரு விழாவிலே கலந்து கொண்டிருப்பதனால் நான் எனக்கு பெருமையை தேடிக் கொண்டிருக்கிறேன் என்ற பெருமிதத்தோடு வீட்டுக்கு திரும்பிச் செல்லுங்கள். அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, மௌலவி அப்துல் ரஷீத் அவர்கள் பேசும் போது நமக்கு ஏற்பட்டுள்ள வறுமை என்ன தெரியுமா? உள்ளத்தின் சீர்கேடு என்று சொன்னார். சீர்கேடை நாம் இருக்கின்றது என்று ஒத்துக்கொள்கிறோம். அந்த சீர்கேட்டை சரி செய்து கொள்வதற்குரிய வழி எங்கே தெரியுமா இருக்கிறது? அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார் என்று சொல்லுகின்ற ஆலிம்களிடத்தில் இருக்கிறது. மைமூன் இப்னு மிஹ்ரான் ரஹிமஹுல்லாஹ் என்று ஒரு சிறந்த தாபிஈ அறிஞர் இருந்தார். ஹாஃபிழ் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது அல் பிதாயா வன் நிஹாயா என்ற பெரும் வரலாற்று நூலிலே இந்த அறிஞரை பற்றி சொல்லும் போது, தாபிஈன்களில் இருந்த மிகப்பெரிய அறிஞரும், மிகப்பெரிய ஆபிதும், மிகப்பெரிய ஜாஹிதும் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். தாபிஈன் மட்டத்திலே இருந்த மிகப்பெரிய அறிஞர், மிகப்பெரிய வணக்கசாலி, மிகப்பெரிய உலகப்பற்ற வாழ்க்கை மேற்கொண்டிருந்தவர் என்று சொல்லி வைத்திருக்கிற அந்த அறிஞர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உங்களது இதயங்களுக்கு சீர்திருத்தம் தேவையா? ஆலிம்களிடம் போய் சேருங்கள் என்ற வகையிலே அவர் சொல்லுவதை பாருங்கள். அல் உலமா உஹும் வாலகி ஃபி குல்லி பல்தா, ஆலிம்கள் எந்த ஊரிலும் நான் தேடுகின்ற ஒரு பொருள், தானாமல் போய்விட்டால் நான் தேடுகின்ற ஒரு பொருள் ஒவ்வொரு ஊரிலும் அங்கே ஆலிம் இருக்கின்றானா? நான் எங்கு சென்றாலும் தேடுவது யாரை தெரியுமா? எந்த ஊருக்கு போனாலும் ஆலிம் யார்? வஹும் அஹிப்பதி ஃபி குல்லி மிஸ்ர், எல்லா பட்டினங்களிலும் எனது அன்புக்குரியவர்கள் அவர்கள். வவஜத்து ஸலாஹ கல்பி ஃபி முஜாலசத்தில் உலமா, என் இதயத்தின் சீர்திருத்தத்தை ஆலிம்களோடு இரண்டர கலந்திருப்பதில் நான் கண்டு கொண்டேன் என்கிறார். எந்த இதயங்களுக்கு சீர்திருத்தம் தேவை என்று நாம் உணர்கிறோமோ அந்த இதயங்கள் ஆளுங்களோடு சேர்ந்து உட்கார வேண்டும் என்பதைத்தான் அவர் சொல்லாமல் சொல்லுகிறார். எனக்குரிய இதயத்தின் சீர்திருத்தத்தை நான் ஆளுங்களிடமிருந்து ஒன்றாக அமர்ந்து நான் பெற்றுக் கொண்டேன் என்கிறார். ஆளுங்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடைவெளி இருப்பதானது அது பெரும் ஆபத்தாக இருக்கும். ஆளுங்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடைவெளி இருப்பதானது பெரும் ஆபத்தாக இருக்கும். நான் அடிக்கடி சொல்வது என்று ஆளுங்களுடைய கூட்டத்திலே, அந்த கூணல் உம்மத்து விமுஷ்கிலா திஹாவா ஜமா திஹா பி வாதின்,
وأن يكون علماؤها بطرحهم العلمي والتوجيهي والدعوي في جانب في واد آخر ஆளுங்கள் தமது தாவா பணியோடு ஒரு பகுதியிலும் சமூகம் தனது பிரச்சனைகள் சிக்கல்களோடு இன்னொரு பகுதியிலும் இருப்பதானது இது ஆபத்தானது சகோதரர்களே. ஆளுங்களிடம் தான் பிரச்சனைகளுக்குரிய தீர்வு அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கிறார், ரசூல் எப்படி சொல்லியிருக்கிறார் என்பதில் இருந்து இருக்கிறது. பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு ஒரு சாரார் ஒரு பக்கத்திலும் பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளை வைத்துக் கொண்டு இன்னொரு சாரார் இன்னொரு பக்கத்திலும் இருப்பதனால் இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு காண முடியாது சகோதரர்களே. எனவேதான் இல்ம் ஷர்ஈ என்று ஒன்று இருக்கிறது, அது அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய இல்ம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னாஹுவின் இல்ம், இந்த இரண்டும் சேர்ந்து அதிலிருந்து பிறந்து வந்த பிரிந்து வந்த உப துறைகளான இது போன்ற துறைகள் எல்லாம் சேர்ந்ததுதான் வானத்திலிருந்து பூமிக்கு வந்த வஹியூடாக வந்த இல்மும் அதிலிருந்து பிரிந்து போனவைகளும் இதுதான் இல்மு ஷர்ஈ என்று சொல்லப்பட்டிருக்கிறது வரை விளக்கணம். இந்த இல்மை இந்த கல்வியை பெற்றவர்கள் தான் இன்று ஒரு தொகுதியினர் வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள், வெளியே சமூகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இவர்களுக்கு நாம் துஆ செய்வோம், இவர்களை கொண்டு இந்த காலவா கால ரசூல் சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக. அன்பர்களே, பிரியமானவர்களே, இல்மு ஷரியின் பெருமதி எப்பொழுது குறைந்து போனதோ நமது இதயங்களிலே நமது சமூக தளங்களிலே, அப்பொழுதுதான் நாம் குர்ஆனையும் அதன் விரிவுரையான நபி அவர்களின் சுன்னாவை விட்டும் தூரப்பட்டு போனோம். தூரப்படுகின்ற அளவுக்கு அல்லாஹுவின் மீது துணிவும் கொண்டோம். மிக மிக ஆபத்தான ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா ஹதீஸ் குதுசியிலே சொல்வது போல் எனக்கு மாறு செய்து கொண்டு என்னை கொண்டு ஏமாறுகிறார்களா? அல்லாஹ் கேட்கிறான், இவர்கள் அபி அப்தர்ரூன் என்னை கொண்டு ஏமாறுகிறார்களா? என்னை கொண்டா ஏமாறுகிறார்கள், என்னை கொண்டா ஏமாறுகிறார்கள். அல்லாஹுவை கொண்டு ஒருவன் எப்படி ஏமாறுவான்? அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறான். நான் எதையும் செய்யலாம், எந்த பாவத்தையும் செய்யலாம், எந்த மாற்றமான காரியங்களையும் செய்யலாம், அவன் மன்னிப்பான் என்று அவனது மன்னிப்பிலே அளவு கடந்த தேவையில்லாத அளவுக்கு ஒரு நப்பாசையை வைத்துக் கொண்டு அவன் தண்டிப்பவன் என்பதை மறந்துவிட்டு அல்லது இலாவகமாக மறந்துவிட்டு சௌகரியமாக மறந்துவிட்டு இருக்கின்ற ஒருவனை பார்த்துத்தான் அல்லாஹ் கேட்கிறான், அவர்கள் என்னை கொண்டா ஏமாறுகிறார்கள், அம் அழைய எஜ்ஜரியூன் அல்லது என் மீதா துணிவு கொள்கிறார்கள், எனக்கு எதிராக செயல்படுவதற்கும் எனக்கு எதிராக மாற்றம் செய்வதற்கும் இவர்களுக்கு எங்கிருந்தப்பா துணிவு வந்தது? எப்பொழுது அல்லாஹ் யார் என்பதை, அவனுடைய ரசூல் யார் என்பதை புரிவதற்கு சமூகம் தவறிவிட்டதோ அந்த சமூகம் அல்லாஹ்வுக்கு துணிய ஆரம்பிக்கும், அல்லாஹுவின் மீது துணிய ஆரம்பிக்கும். அல்லாஹ் அதனைத்தான் சொல்லுகிறான், கேட்கிறான், இவர்கள் என்னை கொண்டு ஏமாறுகிறார்களா அல்லது என் மீது துணிவு அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டதா? சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்பதை அவனின் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? தபி ஹலக்து, என்னை கொண்டே நான் சத்தியம் செய்து விட்டேன். அல்லாஹ் பல கட்டங்களில் எப்படியெல்லாம் சத்தியம் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் படித்திருக்கிறீர்கள், செய்திருக்கிறான் என்பதை படித்திருக்கிறீர்கள். அல்லாஹ் இந்த இடத்திலே தனது கண்ணியத்தின் மீது சத்தியம் செய்கின்றேன் என்று சொல்லவில்லை. அநியாயக்காரனின் துஆ அது போகின்றது வானத்துக்கு, அது மேகங்களில் சுமந்து செல்லப்படுகிறது, அதுக்காக வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் அந்த தஅவத்துல் மப்லூம் போய் சேர்ந்து விட்டால், அநியாயம் செய்யப்பட்டவனின் துஆ போய் சேர்ந்து விட்டால் அல்லாஹ் சொல்லுகிறான், வஇஜ்ஜதி, என் கண்ணியத்தின் மீது சத்தியமாக உனக்கு நான் நிச்சயமாக துஆ செய்வேன், கொஞ்சம் காலம் தாழ்த்தியாயினும் சரியே என்று சொல்லுகிறான். அங்கே கூட அல்லாஹ் என் மீது சத்தியம் செய்கிறேன் என்று சொல்லவில்லை. சகோதரர்களே, இந்த ஹதீஸை படிக்கும் போதெல்லாம் நாம் பல தடவைகள் நின்றிருக்கிறேன், எங்கேயாவது அல்லாஹ் தன் மீது சத்தியம் செய்கிறான் என்று சொல்லி இருக்கிறானா என்று நான் இன்னும் தேடுகிறேன். இந்த இடத்தில் மட்டும் தனது குறுகிய ஆய்வுக்கும் தேடலுக்கும் கிடைத்திருக்கிறது. மற்ற இடங்களில் எல்லாம் அல்லாஹ் தனது கண்ணியத்தின் மீது சத்தியம் செய்திருக்கிறான். எப்பொழுது அல்லாஹுவை கண்ணியப்படுத்த வேண்டிய முறையிலே மக்கள் கண்ணியப்படுத்த தவறி போனார்களோ அந்த நேரத்திலே அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? என்னை கொண்டே நான் சத்தியம் செய்திருக்கிறேன். எதற்கு? அவர்களுக்கு இப்படி என் மீது துணிவு பிறந்த இவர்களுக்கு, என்னை மதிக்காத இவர்களுக்கு நான் அவர்களில் இருந்தே ஒரு குழப்பத்தை அனுப்புவேன். அவர்களில் விவேகியையும் அது தடுமாறியவனாக விட்டுவிடும். இந்த உம்மத்தில் எவரவரெல்லாம் அல்லாஹுவின் மீது துணிவு கொண்டார்களோ, அல்லாஹுவின் மாட்சிமையை வல்லமையை அல்லாஹுவின் அந்தத்தை உணர்வதற்கு தவறினார்களோ, அல்லாஹ் சொன்னான் அல்லாஹுடைய ரசூல் சொன்னார் என்பதை புறந்தள்ளி வைத்தார்களோ, வஹ்யுடைய இல்மை அறிவை புறமுழுக்கி வைத்தார்களோ, இவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுவது என்ன தெரியுமா? இவர்களுக்கு இவர்களில் இருந்தே ஒரு குழப்பத்தை நான் அனுப்புவேன். அந்த குழப்பத்தின் போது அவர்களில் உள்ள விவேகியும் கூட அந்த குழப்பம் தட்டுத்தடுமாறி விட்டுவிடும். இன்று அதுதான் ஏற்பட்டுள்ளது. சமூகத்தில் உள்ள பெரும் விவேகிகள், ஞானிகள், சிந்தனை சிப்பிகள் எல்லாம் என்ன செய்வது, எப்படி செய்வது, யாரிடம் போவது, என்ன பேசுவது, எப்படி பேசுவது? அரபு உலகத்துக்கு போக முடியுமா? ஐரோப்பிய உலகத்துக்கு போக முடியுமா? அமெரிக்காவின் பேச்சு பேச முடியுமா? இங்கிருக்கக்கூடிய பெரும்பான்மையோடு பேச்சு போய்த்த முடியுமா? ஜனாதிபதியோடு போய் பேச முடியுமா? எப்படி போய் பேசுவது? எதனை முன்வைத்து பேசுவது? எல்லோருக்கும் மூளை குழம்பி போயிருக்கிறது. அந்த குழப்பம் எப்படி தெரியுமா இருக்கும்? அல்லாஹ் சொல்லுகிறான், இறை சுமாசான ஒன்றல்ல, அவர்களில் உள்ள விவேகி விவேகியையும் கூட தட்டு தடுமாற கன்ஃபியூஸ் ஆகி வைத்து விட்டுடும். ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட் ஆஃப் மூடிலே அவன் இருப்பான். இந்த நிலை இன்று வந்திருக்கிறதா இல்லையா என்று பாருங்கள். இந்த நேரத்திலே எவன் தெரியுமா பேசுவான்? புத்தி குறைந்தவன் மடையன் பேசுவான் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாகவே சொல்லி வைத்தார்கள். செழிப்பற்ற சில ஆண்டுகள் மனிதர்களுக்கு வரும். ஏமாற்றுகிற சில ஆண்டுகள் மனிதர்களுக்கு வரும். ஏமாற்றுகின்ற ஆண்டுகள் என்றால் மழை பெய்யும், ஆனால் மகசூல் இருக்க மாட்டாது. மழை பெய்கிறது, என்னப்பா இது, தாராளமாக நீர்வீழ்ச்சி இருக்கிறது, மழை வீழ்ச்சி இருக்கிறது, எங்கே அறுவடையை போடாமல் இருக்கிறது? மரத்தை பார்த்தால் நன்றாக பச்சை பசீரென வளர்ந்திருக்கிறது. மரம் செடி கொடி எல்லாமே அதனுடைய அளவுக்கு வளர்ந்திருக்கிறது, ஆனால் அறுவடையின் போது மகசூல் குறைவாக இருக்கிறது. அதுதான் நபி அவர்கள் சொல்கிறார்கள், அந்த காலம் மக்களை ஏமாற்றும். அந்த காலம் எப்படி தெரியுமா இருக்கும்? பொய்யன் உண்மைப்படுத்தப்படுவான். இன்று சர்வசாதாரணமாக நடக்கின்றவை உண்மையாளன் பொய்ப்பிக்கப்படுவான். இன்று உண்மையை சொல்பவனுக்கு இடம் கிடைக்காது, பொய் பேசுபவனுக்குத்தான் உண்மையான இடம் கிடைக்கும். இது கிடைக்கின்றது. ஏமாற்றுபவன் நம்பப்படுவான், சமூகம் அவனைத்தான் நம்புகிறது. நம்பிக்கையாளன் ஏமாற்றுபவன் என்று ஒதுக்கப்படுவான் சமூகத்தினால். உண்மையாளனுக்கு சமூகத்திலே இடம் இருக்க மாட்டாது, நம்பிக்கையாளனுக்கு சமூகத்திலே இடம் இருக்க மாட்டாது. பொய்யனுக்குத்தான் சமூகத்திலே உயர்ந்த அந்தஸ்து இருக்கும், ஏமாற்றுபவனுக்குத்தான் சமூகத்திலே உயர்ச்சி இருக்கும். இந்த நேரத்திலே நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இப்படியான காலத்திலே இவர்கள் மத்தியிலே ருவைபியமா பேசுவான் என்றார்கள். சஹாபிகளே அதிர்ந்து போனார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ருவைபியமா என்று என்ன அர்த்தத்தில் சொல்லுகிறார்கள்? தீலவமர் ருவைபியமா, ருவைபியமா யார் என்று நபி அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது. நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அர்ரஜுலு தாபி, புத்தி குறைந்தவன் மடையர் என்றார்கள். ஒபி ரிவாயத்தின் அத்தபி, மடையன் எத்த கல்லமுபி அம்தில் ஆம்மா என்றார்கள். பொதுமக்கள் மக்கள் விவகாரமாக பேசுவான் மடையன் என்று சொல்லி வைத்தார்கள். அதாவது அறிஞர்கள் அந்த காலத்திலே பேச மாட்டார்கள், புத்திசாலிகள் அந்த காலத்திலே பேச மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு என்ன செய்வதென்றே புரியாத நிலை. இந்த நேரத்திலே பேசுபவர்கள் மடையர்களாக இருப்பார்கள். அவர்கள் பொதுமக்களின் பொருளாதார விவகாரம் பற்றி பேசுவார்கள், பொதுமக்களின் அறிவு விவகாரம் பற்றி பேசுவார்கள், பொதுமக்களின் கல்வி விவகாரம் பற்றி பேசுவார்கள், பொதுமக்களின் ஊடக விவகாரம் பற்றி பேசுவார்கள், பொதுமக்களின் நிதி விவகாரம் பற்றி பேசுவார்கள், பொதுமக்களின் இன்னொரென்ன பொது விடயங்கள் அரசியல் விவகாரங்கள் தொட்டு பேசுவார்கள். ஆனால் பேசுகின்ற இவர்கள் அனைத்தும் மடையர்களாக இருப்பார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, இவை எல்லாவற்றையும் பார்க்கும் போது வஹியுடைய இல்முக்குரிய அந்தஸ்தும் மகிமையையும் நாம் உணரத் தவறி அதிலிருந்து தூரப்பட்டு போயிருப்பதனால்தான் இந்த நேரத்திலே என்ன செய்வது? ஒன்று கேட்கிறேன் சகோதரர்களை, ஒன்று கேட்கிறேன். இவ்வளவும் நடந்து முடிந்திருக்கிறது. கடந்த இரண்டு ஆண்டுகளாக எத்தனை பேர் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார், ரசூல் சொல்லியிருக்கிறார் என்று இதற்கு ஒரு தீர்வை முன்வைத்திருக்கிறோம். அது எந்த ஊரிலே நடைபெற்றாலும் சரி, எந்த வடிவத்திலே நடைபெற்றாலும் சரி, நாம் எல்லாம் முஸ்லிம்கள். அல்லாஹ் இதற்கு இப்படி ஒன்றை சொல்லியிருக்கிறான் என்று நாம் எத்தனை தடவைகள் கூடி பரிசீலித்து இந்த உம்மத்துக்கு முடிவை சொல்லியிருக்கிறோம். அல்லாஹுடைய ரசூல் இப்படி சொல்லியிருக்கிறார்கள், செய்து கொண்டு போங்கள் என்று எத்தனை பேர் முடிவு கட்டி முடிவு சொல்லியிருக்கிறோம். இங்கொன்றும் அங்கொன்றுமாக நேற்று ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு, அதே மாதிரியான ஒரு பிரச்சனைக்கு வேறொரு தீர்வு என்று கடைகளை அடைப்பதா இல்லையா, அதிலும் கருத்து வேறுபாடு. எதற்காக அடைப்பது? அடைக்கின்றவன் அடைக்கின்றான். எதற்காக அடைக்கிறாய்? நீ சொல்ல வருகின்ற தகவல் என்ன? அடைக்காதவன் திறந்து வைத்திருக்கிறான், எதற்காகத்தான் நீ திறந்தாய்? சகோதரர்களே, குர்ஆன் ஹதீஸின் தெளிவில்லாத நிலையில் இவையெல்லாம் நடக்கும். புத்தி உள்ளவர்களும் என்ன செய்வதென்று முடியாது, குழம்பி போயிருப்பார்கள். புத்தி இல்லாதவன் பேசிக் கொண்டிருப்பான், அவன் ஊடகத்திலே வருவான், மேடையிலே ஏறுவான், பேசுவான், பேஸ்புக்கிலே அவன் தகவல் கொடுப்பான், கருத்துக்களை அவன் உண்டாக்கி விடுவான், இருக்கின்ற கருத்துக்களை முன்னுக்கு பின் முரணாக மூட்டி விடுவான், எல்லாம் செய்வான். ஏனென்றால் இவன் பேசிக் கொண்டிருப்பவர்கள் எல்லாரும் நபி அவர்களுடைய வார்த்தையில் சொல்வதாயின் ரோய்வாக்கு என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, எல்லாவற்றுக்கும் இஸ்லாம் ஒரு தெளிவை சொல்லித் தந்திருக்கிறது. மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கடைகளை அடைப்பதாய் அதற்கும் இஸ்லாத்திலே ஒரு தீர்வு இருக்கிறது. நினைத்த மாதிரி கடைகளை அடைக்கவும் முடியாது, நினைத்த மாதிரி கடைகளை திறவுங்கள் என்று சொல்லவும் முடியாது. மார்க்கெட் ஷுட் பி ஃப்ரீ. அது எப்பொழுதும் அது எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் நடைபெற வேண்டும் என்று ஒன் ஆஃப் தி பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இஸ்லாம் இன் டெர்ம்ஸ் ஆஃப் இகனாமிக்ஸ், அதாவது இஸ்லாத்தின் பொருளாதார தத்துவங்களை பொறுத்த மட்டிலே அடிப்படையான ஒன்று என்ன தெரியுமா? அது சந்தை சுதந்திரமாக இயங்க வேண்டும். இந்த அடிப்படைக்குள் நின்று கடை ஒன்றை அடைப்பதற்கு என்ன தீர்வு என்பதை நாம் படிக்காமல் எழுந்த மானமாக அடை என்று சொல்வதும் திரை என்று சொல்வதெல்லாம் நாம் முழுக்க முழுக்க நமது தலைமைத்துவங்கள் உட்பட காலவா கால ரசூலில் இருந்து தடம் புரண்டு போயிருக்கிறது என்பதைத்தான் தெளிவாக சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. அன்பர்களே, நாம் எல்லாம் சற்று நம்மை பற்றி பரிசீலனை செய்ய வேண்டிய தேவையில் இருக்கிறோம். நாம் யார்? நமது தவறுகள் என்ன? அல்லாஹ் நபியவர்களை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? நபியவர்களையும் முஸ்லிம்களையும் பார்த்து, நீங்கள் மக்கா குறைசிகளை பார்த்து ஒரு செய்தி சொல்ல வேண்டும். குல், அல்லாஹ் நபியவர்களை பார்த்து சொல்லுகிறான், லா துஸ்அலூன அம்மா அஜ்ரம்னா, நாம் செய்த குற்றங்களை பற்றி உங்களிடத்தில் வினவப்பட மாட்டாது. அரபு கட்ட ஆளுங்கள் அல் குர்ஆனின் இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் நன்கு படித்து தேர்ந்த ஆளுங்கள் இருக்கிறீர்கள். அஜ்ரமன் குற்றம் புரிந்தான் புரிதல் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை. குல், நபியவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், மக்கா குறைசி காவிர்களுக்கு சொல்லுங்கள், லா துஸ்அலூன உங்களிடத்தில் வினவப்பட மாட்டாது மறுமையிலே, அம்மா அஜ்ரம்னா, நபியாகிய நானும் என்னை பின்பற்றிய முஸ்லிம்களும் செய்த குற்றத்தை பற்றி. நபியவர்கள் குற்றம் செய்தார்களா? நாம் என்ன குற்றம் செய்தார்கள்? செய்த குற்றம் ஒன்றும் இல்லை. அப்ப அல்லாஹ் சொல்லுகிறானே, நான் செய்த குற்றத்தை பற்றி. ஆம், அதுக்கு பின்வருவதையும் படியுங்கள், நீங்கள் காபிர்களாகிய நீங்கள் செய்கின்றதை பற்றி நம்மிடத்திலே விசாரணை செய்யப்பட மாட்டாது. நீங்கள் செய்கின்ற குற்றங்கள் பற்றி நம்மிடத்திலே விசாரணை செய்யப்பட மாட்டாது என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கவில்லை. தவறா முஸ்லிம்களாகிய உங்கள் பக்கம் உங்களை ஒதுப்பண்ணுங்கள், உங்களை நீங்கள் ஒரு தடவை அல்ல பல தடவைகள் பரிசீலனை செய்து பாருங்கள். அவர்கள் செய்கின்றது தவறு என்று சொன்னாலும் நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள் என்று சொல்லாதீர்கள். எவ்வளவு அழகான ஒழுக்கம் என்று பாருங்கள். தவறு சமூகத்திலே இரு சாயாருக்கிடையிலே முருகல் நிலையா? முதலாவது உங்களை நீங்கள் ஆடிட் பண்ணுங்கள். முதலாவது உங்கள் வீட்டை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது, கடமை இருக்கிறது. அல்லாஹ் சொல்லித் தருவதுதான், நபி அவர்களுடைய வீடு சரியாகத்தான் இருக்கிறது. நபி அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய என்னையும் உங்களையும் போன்றவர்களுக்கு அல்லாஹ் சொல்லித் தருகிற புத்திமதி, குல் லா துஸ்அலூனா அம்மா அஜ்ரம்னா, நாம் செய்த தவறுகள் பற்றி காபிர்களை உங்களிடத்தில் விசாரிக்கப்பட மாட்டாது. வலா நுஸ்அலு அம்மா துஜ்ரிமூன், நீங்கள் சொல்லுகின்ற செய்கின்ற தவறுகள் பற்றி உங்களிடத்தில் விசாரிக்கப்பட மாட்டார் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. வலா நுஸ்அலு அம்மா தஅமலூன், நீங்கள் செய்கின்ற செயல்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லும்படி சொல்லிக் கொடுத்தார். நீங்கள் செய்கின்ற செயல்கள், what you do, நீங்கள் செய்கின்ற குற்றங்கள் என்ற வார்த்தைகளை நீங்கள் அவர்களுக்கு பாவிக்காதீர்கள். சகோதரர்களே, நாம் எல்லாம் இந்த வசனத்தின் முன் ஒன்றுக்கு பல தடவை நிற்போம். நமது வீடுகளை ஒழுங்கு செய்ய ஆரம்பிப்போம். எந்த வகையில் அடிப்படையில் ஒழுங்கு செய்வோம்? இதோ கற்று தேர்ந்து வெளியேறுகிறார்களே, அவர்களுக்காக கூட்டம் போட்டிருக்கிறோமே, விழா எடுத்திருக்கிறோமே. எதற்காக? அவர்கள் அல்லாஹ் சொன்னான், ரசூல் சொன்னார் என்பதை படித்திருக்கிறார்களே. அந்த வகையின் எல்மை வைத்து அதன் அடிப்படையில் நின்று நாம் பார்ப்போம். நமது வீட்டை ஒழுங்கு செய்வோம், நமது அக்கௌண்டை நாம் படிப்போம், நமது கணக்கை நாம் மீளாய்வு செய்வோம், நமது நிலைமைகளை பரிசீலனை செய்வோம். நாம் தவறுகளில் வீழ்ந்திருக்கும் போது சத்தியத்தின் பக்கம் நாம் மீண்டு போவது அது சிறப்பான ஒரு அம்சம். அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, பெரியவர்களே, இங்கே கற்று தேர்ந்திருக்கக்கூடிய ஆளுங்கள் இந்த வகையான எல்மை சுமந்து செல்கிறார்கள் என்ற வகையிலே மிக பெருமதி மிக்கவர்களாக அவர்கள் சமூகத்திலே பார்க்கப்பட வேண்டியவர்கள், மிக பெருமதி மிக்கவர்கள். இவர்களுக்காக வேண்டிதான் மீன்கள் உட்பட அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தருகின்றன என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிச் சென்றார்கள். இவர்களுக்காகத்தான் மலக்குகள் தமது இறக்கைகளை விரிக்கிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, நான் நிச்சயமாக அறிவு தேடி வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அறிவு தேடும் மாணவன், அறிவு தேடுதல் என்ற வார்த்தைகள் எல்லாம் ஹதீஸிலே உள்ளவை. தலபுல் என்ற வார்த்தைகளை போல என்ன சொல்லுகிறார்கள், நான் அறிவு தேடி வந்திருக்கிறேன் சின்னமாக. நபி அவர்கள் என்ன உமக்கு தேவையே, எந்த அறிவை படிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லவில்லை. என்ன சொன்னார்கள் தெரியுமா? மர்ஹபம் பி தாலிபில் இல்ம், அறிவு படிக்க வந்தவரை நான் வரவேற்கிறேன் என்றார்கள். அறிவு படிக்க வந்தவரை, மாணவனை நான் வரவேற்கிறேன் என்றார்கள். இந்த இடத்தில் தான் இமாம்கள் தீர்ப்பு ஒன்றை சொல்லியிருக்கிறார்கள். அறிவு படிக்க வருகின்ற எவரையும் நீங்கள் உதாசீனம் செய்யக்கூடாது ஒன்று, இரண்டாவது அவர்களை நீங்கள் வயது பாராது சமயம் பார்க்காது அவர்களை வரவேற்க வேண்டும் என்று சொல்லித் தந்தார்கள். இமாம்களுடைய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. எனவே தான் மாணவர்கள் எப்பொழுதும் குறிப்பாக சரியத்தின் கல்வியை பெறக்கூடிய மாணவர்களை நாம் உதாசீனம் செய்யக்கூடாது. எனது வீட்டுக்கு சில நேரத்திலே வருவார்கள், முன் அறிவிப்பு எதுவும் இல்லாமல் இந்த மதரசா மாணவர்கள். என்ன நிலையில் இருந்தாலும் நான் மற்றவரோடும் நடந்து கொள்வது போல், முன் அறிவிப்பு இல்லாமல் வந்தால் நடந்து கொள்வது போல் நான் நடந்து கொள்வதில்லை. இந்த காலத்திலே எல்லாமே செல்போன் மூலம் ஒரு கால் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய காலம், நமது வேலைகளை சீராக ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு அது வசதியாக இருக்கும். திடீர் திடீர் என்ன சிலர் வருவார்கள், பல மணித்தியாலம் உட்கார்ந்து பேச வேண்டிய வேலைகளுக்கு முன் அப்பாயின்மெண்ட் இருந்திருக்காமல். ஆனால் இவர்களுக்கு முன் நான் ஒரு 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 வழியை கையாள்வது என்னுடைய ஒரு உத்தி ஒன்றிருக்கிறது. அது இந்தியாவின் ஒரு காலை பிரதமர் இந்திரா காந்தி கையாண்ட உத்தி. என்ன செய்வார்களாம் அந்த அம்மையார், ஒரு ஸ்டேட்ல உள்ள ஒரு ஸ்டேட்ல மினிஸ்டர் போனாலும் கூட முன்னறிவிப்பு இல்லாமல் பிரயர் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் போனால் அவை எழுந்து நின்றுடுவான் அந்த அம்மா. ஆனால் அறிவு படிக்கின்ற அதே சமயம் மதரசா மாணவர்கள் வருவார்கள் முன் அறிவிப்பு இல்லாமல் நான் எக்காரணம் கொண்டும் எந்த வேலைப்பளவில் இருந்தாலும் எவரது வீட்டில் இருந்தாலும் அவர்கள் என்னிடமிருந்து விடைபெற்று அவர்களாக விடைபெற்று செல்லும் வரை நான் பொறுமையாக இருந்து அவர்களுடைய வேலைகளை கவனித்து அனுப்புவேன். ஏனென்றால் இந்த ஹதீஸின் முன் எனக்கு அப்படி ஒரு பயம் இருக்கிறது. நபி அவர்களுடைய இன்னும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அறிவு தேடுகின்ற மக்கள் உங்களிடத்திலே வருவார்கள், அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை வரவேற்கும்படி சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி வரவேறுங்கள் என்று வந்திருக்கிறது ஒரு அறிவிப்பு. அறிவு தேடுகின்றவர்கள் உங்களிடத்திலே வருவார்கள். ஒரு காலத்திலே நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா, நான் அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை வரவேற்கும்படி சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி வரவேறுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். இப்படி நான் அவர்களோடு நடந்து கொள்வது என்னுடைய ஒரு அமைப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக வேண்டி சொன்னேன். என்றால் அவர்களோடு அப்படித்தான் நடந்து கொள்ளும்படி இஸ்லாத்தின் கட்டளை. நான் சில இடங்களிலே போய் மிகவும் வேதனைப்பட்டதுண்டு. அண்மையில் ஒரு பள்ளியில் ஹுத்பாவுக்கு போயிருந்தேன், ஜும்மாவுடைய நேரம். அந்த பள்ளியில் ஒரு மதரசா இருக்கிறது. பள்ளியின் அறையிலே ஜும்மாவுக்கு அதான் சொல்ல வேண்டும். அந்த மதரசாவில் ஓடுகின்ற ஒரு மாணவரை அதான் சொல்வதற்காக வேண்டி அழைத்து வந்திருக்கிறார்கள். அந்த பள்ளியின் நிர்வாகி, அதேவேளை அந்த மதரசாவின் நிர்வாகியும் அவர்தான். இரண்டுக்கும் ஒரே நிர்வாகம், அதன் தலைவர். ஏன் அத்தனை வந்தாய், நேரத்தில் வர தெரியாதடா? எனக்கு ஆத்திரம் ஒரு பக்கம், கவலை இன்னும் ஒரு பக்கம். மிகவும் அமைதியாக இருந்துவிட்டு நான் வந்துவிட்டேன். அதாவது இந்த அளவு இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டுள்ள மாணவர்கள் மதிக்கப்படக்கூடிய ஒரு காலத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த அளவு தான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மட்டும் மரியாதை, மஸ்ஜிதுகளில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மட்டும் மரியாதை. அவர்களுடைய தரம் என்ன, அவர்களின் அந்தஸ்து என்ன என்பதை புரிய தவறி போய்விட்டது இந்த சமூகம். அதனால் தான் முழு பிரச்சனையும் அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார் என்று சொல்லிக் கொடுப்பவர்களை மதிக்க தவறியதனால் தான் புது பிரச்சனையும். அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், விட்டுவிடுங்கள். அது என் பிரச்சனை அல்ல, உண்மையை உரத்து சொல்ல வேண்டியிருக்கிறது. அது சில வேளை உண்மைகள் உரைக்கும் போது உரைக்கத்தான் செய்யும். நாம் இந்த நமது மென்டாலிட்டியை மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது, நம்மளுடைய மனோபாவத்தை மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த சஹாபி சஃபான் அஸ்தாலின் முராதி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபி அவர்கள் வரவேற்று விட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா, இன்ன தாலிபல் இல்ம், நிச்சயமாக அறிவு படிக்கும் மாணவனுக்கு லதஃபுஹுல் மலாயிகா, அவனை மலக்குகள் சூழ்ந்து கொள்கிறார்கள். வதுபில்லுஹு பிஅஜ்லிஹதிஹா, அவர்களை மலக்குகள் தமது இறக்கைகள் கொண்டு நிழல் கொடுக்கிறார்கள். பிறகு மலக்குகள் ஒருவர் மீது ஒருவர் ஏறிக்கொள்கிறார்கள். சங்கிலித்தொடர் ஒருவர் மீது ஒருவராக அந்த சங்கிலித்தொடர் அறிவானம் வரைக்கும் போகிறது. அந்த மலக்குகள் இப்படி செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா, அவருக்கு இறக்கை கொடுத்து இறக்கை விருத்து நிழல் கொடுக்க அவர்களை அந்த மாணவனை சூழ்ந்து கொள்ள அவர்கள் ஒருவர் மேல் ஒருவராக அறிவானம் வரைக்கும் சங்கிலித்தொடராக ஏறிக்கொள்ள காரணம் என்ன தெரியுமா, அவர் தேடுவதை அவர் தேடும் அறிவை அவர்கள் நேசிக்கிறார்கள். இந்த மதரசாக்களிலே ஒன்றை விளங்குங்கள், இந்த மதரசாக்களின் நான்கு எல்லைக்குள்ளும் மலக்குகள் இருக்கிறார்கள். இந்த எல்லைக்குள் இருக்கின்ற மலக்குகளின் சங்கிலித்தொடர் இதே தொடராக வானம் அறிவானம் வரைக்கும் செல்லுகிறது. இந்த ஹதீஸின் நிழல் நின்று நாம் முடிவு செய்யலாம். மலக்குகளின் சூழலுக்குள் வாழ்பவர்கள் இந்த ஆளுங்கள், இந்த மதரசா மாணவர்கள். அந்த சூழலுக்குள் நாம் இரண்டு மூன்று மனுஷியாளங்களை கழித்து விட்டு செல்வதானது நமது இதயத்துக்கு ஏற்படுகின்ற சாந்தமாக இருக்கிறது. மலக்குகளின் சூழலிலே இருந்து விட்டு போகிறீர்கள், அதுவும் ஒரு பெருமையும் ஒரு பெறக்கரிய பாக்கியமும் அன்புக்குரியவர்களே. இந்த மதிப்பை உணர்வோம். அல் இல்மு ஷரை, ஷரியத்தின் இல்ம் என்பது அதுதான். இதை புரிவோம். இதற்காக வேண்டிதான் இந்த மதரசாக்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த கல்பிட்டு ரஹ்மானியா சுமார் 43 ஆண்டுகள் மிகவும் கடுமையாக உழைத்து 5வது ஒரு பட்டம் விழாவை கண்டிருக்கிறது. 2010 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1 தேதி நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவுக்கு நான் வந்தேன். ஒரு துறை எனக்கு இருந்தது, இறுதி நேரத்தில் வந்து நான் சேர்ந்து கொண்டேன். இன்று எப்படியோ இந்த பட்டமளிப்பு விழாவை முழுமையாக நான் கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்று முடிவு ஏற்கனவே செய்து கொண்டு இது நேர காலத்தோடு வந்தேன். அந்த பட்டமளிப்பு விழாவுக்கு வந்தபோது இன்றைக்கு 4 ஆண்டுகள் 49 மாணவர்கள் இங்கே கல்வி பயில்வதாக சொன்னார்கள். இன்று 100 மாணவர்கள் உள்ளே இருந்து கல்வி பெறுகிறார்கள் என்று சொன்னபோது நான் பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன். மகிழ்ச்சியின் உச்சிக்கே சென்று விட்டேன். 4 ஆண்டுகளில் வெறும் நான்கு ஆண்டுகளில் 51 மாணவர்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒன்றுக்கொன்று 5 லட்சம் செலவாகியது 10 லட்சம் ஆகியிருக்கிறது. உதாரணத்துக்கு ஒன்றுக்கொண்டு கூடுகிறோம் என்றால் மாணவர் தொகை அதுக்கேற்ற செலவும் ஒன்றுக்கொண்டு கூடியிருக்கிறது. 4 ஆண்டுகளுள் அசுர வேகத்தில் அபார வளர்ச்சி கண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த கல்லூரியின் நிர்வாகத்தையும் இதன் பணிப்பாளரையும் இதன் அதிபரையும் நான் மிகவுமே பாராட்டுகிறேன். இதன் அதிபர் எப்பொழுது என்னை சந்தித்தாலும் இந்த கல்லூரியின் விவகாரங்கள் பற்றி கலந்துரையாடுபவர். எனக்கும் அவருக்கும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் பல இருக்கின்றன. அவரும் நானும் கற்றுத் தேறியது ஒரே மதரசாவில், அக்குரணை ஜாமியா ரஹ்மானியாவில். எனவே பழைய மாணவர் சங்கத்தின் கூட்டங்கள் வரும்போது வேறு கட்டங்களில் சந்திக்கின்ற வாய்ப்புகள் அதிகம். அதனால் அவர் இந்த மதரசாவின் நிலை பற்றி பேசுவார், சில விடயங்கள் பற்றி ஆலோசனை பெற்றதும் உண்டு. எனவே ஏனையோரை விட இந்த மதரசாவின் ஒரு முக்கிய பங்காளியாக, இல்லை ஊழியராக இருக்கக்கூடிய, உழைப்பாளியாக இருக்கக்கூடிய அதன் அதிபரின் நாடித்துடிப்பை நான் அறிவேன். அந்த வகையிலே அவருடைய பெரும் முயற்சியும் பங்களிப்பும் இதற்கு உரமாகவும் இருந்திருக்கிறது, நீராகவும் இருந்திருக்கிறது. இந்த கலாசாலையின் வேறாகவும் விழுதாகவும் அவர் இருந்திருக்கிறார். அந்த வகையிலே நான் பெருமிதம் அடைகிறேன். நான் கல்வி கற்று தேறிய ஒரு மதரசாவின் ஒரு பட்டம் பெற்று வெளியேறிய இன்னொரு மாணவன் என்ற வகையிலே எனது மகிழ்ச்சி இரட்டிப்பாகின்றது. 1978 ஆண்டில் 45 மாணவர்கள் தான் இருந்திருக்கிறார்கள் இந்த கலாசாலையில். 1978 ஆண்டில் இந்த மதரசாவில் 45 மாணவர்கள் தான் இருந்திருக்கிறார்கள். 1978 முதல் 2010 வரைக்கும் 32 ஆண்டுகளாக 45 மாணவர்கள் 2010 49 இருக்கிறார்கள், அதிகரித்திருக்கிறார்கள். ஆனால் கடந்த 4 ஆண்டுகளில் 2010 பிறகு இந்த தொகை டபுளாக மாறியிருக்கிறது என்றால் உண்மையில் அசுர வேகத்தில் அபார வளர்ச்சி கண்டிருக்கிறது. நீங்கள் என்னை நோக்கி ஒரு கேள்வி கேட்கலாம், உனக்கு எப்படி எப்ப 1978 இங்கே 45 மாணவர்கள் இருந்தார்கள் என்று தகவல்? இதற்கு ஒரு ஆதாரம் இல்லாமல் நான் பேசவில்லை. இந்த மதரசாவை பற்றி ஒரு அரபு நூலில் எழுதப்பட்டிருக்கிறது என்பது இந்த மதரசாவின் அதிபருக்கோ ஆசிரியர்களுக்கோ பணிப்பாளர்களுக்கோ தெரிந்திருக்குமா என்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது. எதுவும் எழுதக் கண்டிருக்கிறீர்களா? இந்த மதரசா ரஹ்மானியாவை பற்றி சவுதி அரேபியாவில் இருந்து வெளிவந்த ஒரு நூலில் விலாவாரியாக 3 பக்கங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. 1978 ஆண்டு இந்த நாட்டுக்கு விஜயம் செய்த ராபிசத்துல் ஆலமின் இஸ்லாமியின் உதவி பொதுச் செயலாளராக, உதவி செயலாளர் நாயகமாக இருந்த முகமது பின் நாசிர் அல் அபூதி அவர்கள் இந்த புத்தளம் பகுதிக்கு விஜயம் செய்த போது கல்பிட்டிக்கும் வந்திருக்கிறார். அவர் சென்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார், ரிஷ்மத்துன் இலா சயலான் வஹதீஸுன் ஃபீ அஹ்வாலில் முஸ்லிமீன். இலங்கை பயணமும் அங்குள்ள முஸ்லிம்களை பற்றிய செய்தியும் என்று அவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதில் கல்பிட்டி பயணத்தை பற்றி எழுதும் போது உங்களுடைய 3 இடங்களை பற்றி விலாவாரியாக எழுதியிருக்கிறார். அந்த 3 இடங்களிலும் அதிகமாக வர்ணித்து 3 பக்கங்கள் ஒதுக்கி எழுதியிருப்பது இந்த மதரசாவை பற்றி தான். மற்றது
அணித்து இருக்கக்கூடிய உங்களுடைய பெரிய பள்ளிவாயல். மூன்றாவது, அந்த நேரத்தில் இருந்த இப்பொழுது அல்ல, அந்த நேரத்தில் இருந்த உங்களுடைய ஜெட்டி அல்லது துறைமுகம். இந்த மூன்றை பற்றியும் அழகாக அரபு இலக்கியம் ஒன்றிலே வர்ணனை பெற்றிருக்கின்றது என்றால் இதுதான் எனக்கு கிடைத்ததின்படி முதல் தகவல். அதிலிருந்து சில பக்கங்களை நான் உங்களுடைய நன்மைக்காக வேண்டி பொட்டப்பட்டி செய்து கொண்டு வந்தேன். சிலவேளை அது உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் என்பதனால் படியுங்கள். கற்பித்தி மக்களுக்கு இப்படியெல்லாம் நமது ஊரை பற்றி அரபு உலகொன்றிலே பேசப்பட்டிருக்கிறது என்ற வகையிலே அவர் சொல்லுகிறார், சும்மா வசல்லா இலா கரியத்தி கல்பிட்டி, நாம் கல்பிட்டி கிராமத்தை போய் சேர்ந்தோம். மரசபரி பக்தூத்தா இன் சஹாத தாபீர், இபுனு பக்தூத்தா துறைமுகம் என்று நான் அதனை பெயரிட்டால் அது சரியாக இருக்கும் என்றிருந்தால் அந்த ஊருக்கு போய் சேர்ந்தோம். நாம் துறைமுகம் செல்வதற்கு முன் போகும் வழியிலே முதலாவது போனது எங்கே தெரியுமா? முதலாவது தந்தது எது தெரியுமா? ஒரு மதரசா இஸ்லாமியா, இஸ்முஹா அல் மதரசத்து ரஹ்மானியா, அதன் பெயர் மதரசா ரஹ்மானியா. இஸ்தக்பலனா ஃபீஹா முதர்ரிஸுன், ஒரு ஆசிரியர் நம்மை அங்கே வைத்து வரவேற்றார். அவரின் பெயர் இஸ்முஹு முஹம்மது அலியார், அவரின் பெயர் முகமது அலியார். அப்படி யாரும் இருந்தாங்களா? முகமது அலியார். யாரிப்பு செய்யும் கலீலம் மினல் அரபியா, அவருக்கு ஓரளவு அரபு தெரியும். தல்ல மகூபி கொழும்பு அரபு, அவர் கொழும்பிலே கட்டு இருந்தார். இந்த அகபத்துள்ளா அவர் சொல்லுகிறார், அந்த ஆசிரியர் அந்த நேரத்திலே மாணவர்களின் தொகை ஹம்சத்தும் வர்பாவும் வாததுல் முதர்ரிசீன சலாசா, மாணவர்களின் தொகை 45, ஆசிரியர்களின் தொகை 3 என்று சொல்லியிருக்கிறார். பிறகு அவர் சொல்லுகிறார், நான் பார்த்தேன் உண்மையும் அப்படித்தான் இருந்தது என்று சொல்லிவிட்டு, மதரசாவின் வருமான வழி என்ன என்று கேட்டேன். நான் அரபை வாசிப்பதை தவிர்க்கிறேன், நிறைவு செய்யும் நேரத்துக்கு வந்திருக்கிறேன். வேறொரு கிராமம் ஒன்றிலே இந்த மதரசாவுக்காக வக்குஃபு செய்யப்பட்டுள்ள ஒரு நிலம் இருக்கிறது, ஒரு தான் இருக்கிறது, அது எம்முடைய செலவுக்கு போதாது. ஒவ்வொரு மாணவரிடமிருந்தும் 30 ரூபாய்கள் மாதாந்தம் எடுக்கிறோம் கட்டணமாக, அவர்களுடைய சாப்பாட்டுக்கும் குடிப்புக்குமாக என்று அவர் அந்த ஆசிரியர் கொடுத்த தகவலை சொல்லுகிறார். நான் அவர்கள் தூங்கும் இடத்துக்கு வந்து பார்த்தேன். அங்கே பாய்கள் இருந்தன, படுக்கைகள் ஒழுங்காக இருக்கவில்லை, அந்த விரிப்புகள் இருக்கவில்லை. எவ்வளவு எளிமையோடு இந்த மதரசா 71 ஆரம்பித்தும் 78 சுமார் 7 ஆண்டுகள் தாண்டியும் எவ்வளவு எளிமையோடு இருந்திருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். அந்த இடத்திலே இருந்த மினல் ஹசீர் ஹயிரில் வாக்கி வளல் சாபி, அந்த பாய்கள் இருக்கின்றனவே, அந்த பாய்கள் ஒரு மனிதனுக்கு தலையை விரித்து காலை சரியாக நீட்டிக் கொள்ளும் அளவுக்கு போதாத பாய்கள். தலையை பக்கத்துக்கு பாயை எடுத்தால் கால் பக்கம் தரையில் இருக்கும், கால் பக்கத்துக்கு பாயை எடுத்தால் தலைபக்கம் தரையில் இருக்கும். இப்படி சொல்லிக் கொண்டு வந்து நான் அந்த ஆசிரியர் முகமது அலியாரிடம் உமது சம்பளம் என்ன என்று கேட்டேன். அவர் 250 ரூபாய் என்று சொன்னார். 250 ரூபாய் சம்பளம். அப்ப உங்களை அதிபர்ல சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டேன். 300 ரூபாய் என்று சொன்னார். 300 ரூபாய் பெறுமதி இன்னைக்கு போய் உங்களும் உமா மாத்த கேட்டு பாருங்க. அதாவது 1978 300 ரூபாயில பெறுமதியே வேற. மிகவும் நல்ல சம்பளம் கொடுத்திருக்கிறார் என்று நாம் சந்தோஷப்படுவோம். இப்படி தொடர்ந்து உங்களுடைய மஸ்ஜிதை பற்றி, உங்களுடைய மதரசாவை பற்றி இந்த இரண்டு பாதைகளும் பிரிக்கின்றன. இந்த இரண்டு கட்டிடங்களும் இருந்திருக்கின்றன. பாதைக்கு அந்த பக்கம் இருக்கும் கட்டிடம் மாணவர்கள் தூங்கும் விடுதியாக இருந்திருக்கிறது, இந்த பக்கம் கட்டிடம் வகுப்பறையாக இருந்திருக்கின்றது என்றெல்லாம் அவர் சரியான தகவல்களை தந்திருக்கிறார். இந்த குறிப்பை அதிபர் அவர்களிடமே கொடுக்கிறேன், உங்களுக்காக வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது நான் சொல்ல வந்த விடயம், இந்த மதரசாவுக்கு என்று ஒரு வரலாறு, எழுத்து மூல வரலாறு ஒரு அரபு இலக்கியத்திலே கிடைத்திருப்பதும் பெருமைதான். அவர் புத்தகத்துக்கு விஜயம் செய்த போது கண்ட மதரசாவை பற்றி கூட இவ்வளவு விரிவாக வர்ணித்து எழுதவில்லை. இந்த மஸ்ஜிதின் தூணை பற்றி வர்ணித்திருக்கிறார், இந்த மஸ்ஜிதின் கூரை கம்புகளை பற்றி வர்ணித்திருக்கிறார், இந்த மஸ்ஜிதின் கட்டிட கல்லை பற்றி வர்ணித்திருக்கிறார், மஸ்ஜிதுக்கு கொடுக்கப்பட்டிருந்த வர்ணம் பெயிண்டை பற்றி வர்ணித்திருக்கிறார். முடியும் என்றால் அதனை மொழிபெயர்த்து எடுத்துக் கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, இந்த கல்லூரியின் இப்படியான ஒரு சிறப்பான விழாவிலே நாம் எல்லாம் வந்து சேர்ந்திருக்கிறோம்.
இங்கே பெற்றோர்கள் இருக்கிறீர்கள், நான் நிறைவு செய்கின்ற தர்மத்திற்கு வந்திருக்கிறேன். அன்புள்ள பெற்றோர்களே, இது உங்களுக்கும் மறக்க முடியாத ஒரு நாள், உங்கள் பிள்ளைகளுக்கும் மறக்க முடியாத ஒரு நாள். அன்புள்ள இளம் ஆளுங்களே, வாழ்க்கையிலே நமக்கு ஒரு சில நாட்கள் மறக்க முடியாத நாட்கள், எல்லோருக்கும் இருக்கும் மிக பெரும்பாலும். ஒன்று, நாம் கல்வியின் ஒரு தரத்தை முடித்துக் கொண்டு பட்டம் பெறுகிற நாள், இது போன்ற ஒரு நாள். மற்றது, முதல் தொழில் நியமனம் கிடைக்கின்ற ஒரு நாள், போஸ்ட் அசைன்மெண்ட். அடுத்தது, நாம் மணாளனாக ஒரு பெண்ணின் கரம் பற்றி இல்லற வாழ்க்கையில் இதுவே புகுகின்ற நாள். இதுவெல்லாம் மறக்க முடியாத சில நாட்கள். ஐயா முதை ரூமன் செய்யா அன்பகடபிள் டே. இப்படியான நாட்கள் ஒரு நாளில் நீங்கள் இருக்கிறீர்கள். கல்லூரி வாழ்க்கை என்பது மறக்க முடியாத ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை 7 ஆண்டுகள் நீங்கள் கண்டுகளித்து விட்டு, ருசித்து ரசித்து நீங்கள் பார்த்து விட்டு இங்கிருந்து வெளியேறி செல்கிறீர்கள். ஹாஸ்டல் லைஃப் இருக்கின்றதே, நாங்களும் இருந்தோம். அது ஒரு அலாதியான காலம். நினைக்கும் போது இன்னும் கூட அந்த காலம் வராதா என்று வாயூர் ஒதுந்து. இன்று நீங்கள் பிரிந்து போவீர்கள். இன்னும் எத்தனையோ சில நாட்களுக்கு பிறகு உங்களுடைய வகுப்பு மாணவர்களை சிலரை சந்திக்க கிடைக்கும். ஒன்றாக உண்டு, ஒன்றாக தூங்கி, ஒன்றாக எதையெல்லாமோ செய்துவிட்டு மச்சான் மச்சான் போட்ட உறவுகள் எல்லாம் சில காலத்துக்கு பிறகுதான், கொஞ்ச நாளைக்கு ஒருத்தாத்தான் கிடைக்கும். நட்புகள் பல வகை. பள்ளி நட்பு இருக்கிறதே, அந்த நட்புக்கு ஈடாக எந்த நட்பும் இல்லை. அறிவு நட்பு இருக்கும், அறிஞர் வட்டத்தோடு அது முடிந்து கொள்ளும். கல்வி நட்பு அதுவும் அப்படித்தான், இலக்கிய நட்பு அதுவும் அப்படித்தான், அயல் நட்பு அதுவும் அப்படித்தான். இலக்கிய நட்பு, இலக்கிய மட்டத்தில் நாம் அவர்களோடு நட்பை பகிர்ந்து கொள்வோம், எல்லாம் கட்டுப்பாடு. ஆனால் கல்லூரி நட்பு இருக்கிறது, பள்ளி நட்பு இருக்கிறது. இன்று நீங்கள் 17 வயது 20 வயதில் வெளியேறி செல்கிறீர்கள். 40 வயது 50 வயதில் நீங்கள் ஒரு இடத்தில் ஒருவர் மற்றவரோடு தணுகிறீர்கள் என்று மச்சான் என்ன செய்வி. உங்களுடைய அந்தஸ்தை மறந்து விடுகிறீர்கள், உங்களுடைய பராதரத்தை மறந்து விடுகிறீர்கள். நான் இப்பொழுது ஒரு CEO, ஒரு கம்பெனியில் நான் ஒரு மதரசாவின் முதிர் அதிபர், நான் ஒரு பாடசாலையின் அக்டிங் பிரின்சிபலாக இப்பொழுது இருக்கிறேன். இந்த எல்லாவற்றையும் நீங்கள் மறந்து மீண்டும் அந்த 12-13 வயது அந்த டீனேஜ் மதரசா காலத்துக்கு வந்து விடுவீர்கள். அதுதான் பள்ளி நட்புக்குரிய சிறப்பு. நீங்கள் எத்தனை ஆண்டுகளில் இருந்தாலும், எத்தனை வயதில் இருந்தாலும், எத்தனை பதவிகளில் இருந்தாலும், அவற்றையெல்லாம் அந்த பொழுதில் உடனடியாக மறந்துவிட்டு மீண்டும் அந்த சிறிய நிலைக்கு வந்து விடுவீர்கள். இந்த நட்பு என்றென்றும் உங்களுக்கு இருப்பது, உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய பாக்கியம். எல்லோருக்கும் கிடைப்பதில்லை பள்ளி நட்பு. அன்புக்குரியவர்களே, அந்த காலத்திலிருந்து இப்பொழுது நீங்கள் பிரிந்து நீங்கள் வீடேக போகிறீர்கள், ஊரேக போகிறீர்கள். உங்களுடைய பெற்றோர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், உங்களுடைய ஆசிரியர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள். தொடர்ந்து கல்வியின் அடுத்த கட்டத்தை பற்றி யோசியுங்கள். உயர்கல்வி பற்றி நாடுங்கள். உயர்கல்வியுடைய தேவை இருக்கிறது. இந்த நாட்டிலே காலவா பாலர் ரசூலை இன்னும் இன்னும் உயர்த்தி பிடிப்பதற்கு இன்னும் இன்னும் ஆய்வுகளும் உயர்கல்விகளும் உயர் படிப்புகளும் தேவைப்படுகின்றன. பெரும் பெரும் முயற்சிகள் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே நீங்கள் உயர்கல்வி, பல்கலைக்கழகங்கள், கொலைஜுகளை பற்றி, உயர் கொலைஜுகளை பற்றி யோசியுங்கள். அன்பு பெற்றோர்களே, அவர்களுக்கு நீங்கள் ஊக்கம் கொடுங்கள், தட்டி கொடுங்கள். உங்களுடைய கஜானாக்களை இன்னும் இன்னுமாக அவர்களுக்கு திறந்து விடுங்கள். அவர்கள் இன்னும் சில 4-5 ஆண்டுகள் உயர்கல்வியை பெறட்டும் என்பதற்காக கல்வியின் ஆரம்பம் ஓரளவு கஷ்டத்தை சந்தித்திருப்பீர்கள், கலைப்பை சந்தித்திருப்பீர்கள். குர்ஆனும் அதனைத்தான் சொல்லித் தந்தது. லக்கத் லக்கீனா மின் ஸபரினா ஹாதா நஸபா. நஸபும் இருக்கும், சபரும் இருக்கும். அல்லாஹ் தஆலா அந்த சூராவில் சொல்வது போல், இன்னக்க லன் தஸ்தீஅ மஅய ஸபரா வ கைஃப தஸ்பிரு அலா மா லம் துஹித் பிஹி குபரா கால ஸதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் ஸாபிரன் வ லா ஆஸீ லக அம்ரா. ஹதீர் மூஸா அலைஹி மஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உரிய அந்த அறிவு சார்ந்த பயணத்திலே பொறுமையும் பேசப்பட்டது, கலைப்பும் பேசப்பட்டது. எனவே இதில் பெற்றோரும் தலைப்படைந்து விடக்கூடாது, மாணவர்களும் தலைப்படைந்து விடக்கூடாது. ஆகவே அவர்களுக்காக வேண்டி இன்னும் இன்னும் அள்ளி கொடுங்கள். இந்த மதரசா உட்கார்ந்து செலவழிக்கக்கூடிய, வாரி வழங்கக்கூடிய, எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகின்றது என்று கேட்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் மனம் சலிக்காமல், முகம் சலிக்காமல், தமது கருவூலங்களில் இருந்து அள்ளி அள்ளி கொட்டிக்கொண்டிருக்கக்கூடிய
பரோபகாரிகளையும் இங்கே பார்க்கிறோம், பரோபகாரிகளையும் இங்கே பார்க்கிறோம். இவையெல்லாம் உங்களுடைய மறுமை நாளின் தராசின் பாரங்கள். இன்னும் இன்னும் கொட்டிக்கொண்டே இருங்கள், அல்லாஹத்தாலா தந்து கொண்டே இருப்பான். இதன் நன்மையையும் பெருமதியையும் உணர்ந்ததனால்தான், பெருமதியையும் உணர்ந்ததனால்தான் அந்த பரோபகாரிகள் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த மதரசாவினுடைய நிரந்தர சொத்துக்காப்பால் இந்த கல்பெட்டி மக்கள் நிறைய கொடுத்திருக்கிறார்கள் என்று அதிபர் மூலமாக தெரிந்து கொண்டேன். அல்லாஹ் நீங்கள் கொடுக்கின்ற சிறிய அளவாக இருந்தாலும் பெரிய அளவாக ஏற்றுக்கொள்கிறான். நெற்றி உயர்வை நிறத்தில் சிந்தி நீங்கள் தினசரி சம்பாதிப்பதிலிருந்து கொடுக்கிறீர்கள். ஒரு நாட்டாமை கொடுக்கிறார், ஒரு தெரு வியாபாரி கொடுக்கிறார். இவர்கள் எல்லாம் சும்மா இருந்து கொண்டு தமது கஜானாக்களில் இருந்து பெற்ற தள்ளியில் இருந்து கொடுக்கவில்லை. நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தி சம்பாதித்து படகெடுத்து நாவாய் ஒட்டி ஆழ்கடலில் உயிரோடு போராடி அங்கிருந்து கடற்படு திரவியங்களை வெளியில் கொண்டு வந்து விட்டுவிட்டு அதிலிருந்து கிடைத்ததில் இருந்து கொடுக்கின்றவர்கள் இருக்கிறீர்கள். அல்லாஹ் உங்களின் ஒவ்வொரு சரத்தையும் பல சதங்களாக இல்லை பல ரூபாய்களாக நிச்சயமாக மாற்றி தருவான் என்று பூர்வமான உறுதியான நம்பிக்கை கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, நீங்கள்லாம் மேன்மை மிக்கவர்கள், நீங்கள்லாம் மேன்மை மிக்கவர்கள். நாம் வருடத்துக்கு பல வருடங்களுக்கு பிறகு வருவோம். ஓரிரு மனுஷாரங்கள் வார்த்தைகளிலே மாயாஜாலம் போட்டுவிட்டு போய்விடுவோம். ஆனால் உண்மையான பங்காளிகள், இந்த மதரசாவின் உண்மையான பங்காளிகள் நீங்கள் தான் என்பதை மறந்து விடாதீர்கள். உண்மையான பங்காளிகள் நீங்கள் தான் என்பதை மறந்து விடாதீர்கள். நாம் இங்கே நேரில் இருக்கிறோம், ஒரு சம்பிரதாயம். சில வேளை நீங்கள் தான் அங்கே இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் தான் இந்த மதரசாவின் உண்மையான பங்காளிகள், நீங்கள் தான் இந்த மதரசாவின் உண்மையான தூண்கள், நீங்கள் தான் இந்த மதரசாவின் உண்மையான அத்திவாரம். நாமெல்லாம் வெறுமனே உங்களுக்கு வெறும் உற்சாகப்படுத்துவதற்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு உற்சாகத்தானமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நாமெல்லாம் ஒன்றுக்கும் பங்கில்லாதவர்கள் வந்து இந்த இடத்திலே இருந்துவிட்டு போகிறோம். நாம் ஒரு வகையில் உங்களை இங்கே ஏற்றி வைக்க வேண்டியவர்கள், நாம் அங்கிருந்து கேட்டுக்கொண்டிருக்க வேண்டியவர்கள். செய்துவிட்டு உங்களுக்கு போகின்ற ஒரு துரோகமோ என்று நான் ஒரு குற்ற உணர்வோடு என்னை நான் பார்க்கிறேன். அடுத்தவர்களை பற்றி நான் சொல்லவில்லை, நான் என்னை ஒரு குற்ற உணர்வோடு பார்க்கிறேன். அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, அன்புள்ள இளம் ஆளுங்களே, நான் முடிக்கும் தருவாய்க்கு வந்திருக்கிறேன். 2 நிமிடங்களில் முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் தஆலா உங்களுடைய இல்மில் பரக்கத் செய்ய வேண்டும் என்று என் மனதின் அடித்தளத்திலிருந்து பிரார்த்திக்கிறேன். இந்த நாளை விட, இந்த நாளை விட, இன்றைய பொழுதை விட வரக்கூடிய நாட்கள் இதை விட சிறந்த நாட்களாக உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று மேற்கொண்டும் பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய எதிர்காலம் மணக்க சிறக்க ஒளிமயமாக மேற்கொண்டு அல்லாஹத்தாலா அவளத்திலே பிரார்த்திக்கிறேன். உங்கள் அனைவரையும் நான் எனது மனதின் அடித்தளத்திலிருந்து வாழ்த்துகிறேன். இன்றைய நாள் நான் ஏலவே சொன்னது போல் உங்களால் மறக்க முடியாத நாள், உங்களால் மறக்க முடியாத நாள். உங்களை என் மனதின் அடித்தளத்திலிருந்து வாழ்த்துகிறேன், உங்களுக்காக துவாவம் செய்கிறேன். அவர்கள் சொன்ன ஒரு அழகான புத்திமதியை உங்களுக்கு அன்பு காணிக்கையாக தந்து நான் விடைபெறுகிறேன். அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு புத்திமதி பொதுமக்களுக்கு பொதுவாகவும் ஆளுங்களுக்கு விசேடமாகவும் ஹாசிப் இப்னு அப்துல் பர் ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த புத்திமதியை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். எல்லோருடையவும் பொது நன்மைக்காக மொழிபெயர்த்து முடித்துக் கொள்ள விடுகிறேன். நீங்கள் அறிவை படியுங்கள், அதனை மக்களுக்கு கற்றுக் கொடுங்கள். அறிவுக்கு கண்ணியத்தையும் அமைதியையும் கற்றுக்கொள்ளுங்கள். அறிவுக்கென்று ஒரு அமைதி இருக்கிறது, அறிவுக்கென்று ஒரு அலாதியான கண்ணியம் இருக்கிறது, அறிவுக்கென்ற ஒரு அமைதியும் அறிவுக்கென்ற ஒரு கண்ணியம் ஒன்று இருக்கிறது. அந்த கண்ணியத்தை பேணுங்கள் அன்புள்ளமா அன்புள்ள இளம் ஆளுங்களே. அறிவுக்கென்றுள்ள கண்ணியத்தையும் அறிவுக்கென்றுள்ள அமைதியையும் பேணுங்கள். எல்லா இடங்களிலும் மூக்கு நுழை விக்க வேண்டாம். எல்லா இடங்களிலும் உங்களை நீங்கள் கொண்டு போய் உங்களுடைய அந்தஸ்தை குறைத்துக் கொள்ளுகின்ற வேலைகளை செய்து கொள்ள வேண்டாம் என்பதைத்தான் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? நீங்கள் எவரிடமிருந்து படித்தீர்களோ அவர்களுக்கு பணிந்து நடங்கள், எவர்களுக்கு படித்து கொடுத்தீர்களோ அவர்களுக்கும் பணிந்து நடங்கள், உங்களுடைய ஆசிரியர்களுக்கும் பணிந்து நடங்கள், நீங்கள் படித்துக் கொடுக்கிற உங்களது மாணவர்களுக்கும் பணிந்து நடங்கள், நீங்கள் வம்பர்களான அடக்கி ஆளுகின்ற எடுத்ததற்கெல்லாம் ஆலம்பு சேரி என்று நிற்கின்ற எல்லா இடங்களிலும் தலைமைத்துவம் எனக்க வேண்டும் என்று விடாப்பிடியாக நிற்கின்ற வர்களாக நீங்கள் இருக்காதீர்கள். வலா தகூலு ஜபாபிரத்தல் உலமா, அப்படி இருந்தால் என்ன அடக்கம் தெரியுமா, உங்களின் அறியாமை உங்களது அறிவோடு நின்று பிடிக்க மாட்டாது என்று ஹபரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தனது புத்திமதியை சொல்லி முடித்தார்கள். இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அருமையான முத்தான பொன்னான புத்திமதியை நான் எங்கே பட்டமளிப்பு விழாக்களுக்கு சென்றாலும் எனது அன்பு காணிக்கையாக என் கண்ணுக்கு கண்ணான அந்த பட்டமளிப்பு விழாவின் கதாநாயகர்களோடு கொடுத்துவிட்டு வருவது என் வழக்கம். அந்த வழக்கத்தை மீறாமல் இன்றும் நான் உங்களோடு செய்திருக்கிறேன் என்ற வகையிலே ஒரு பெரும் திருப்தி எனக்கு இருக்கிறது, மன நிறைவு அடைகிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தாலாவை பற்றியும் அவனது ரசூலை பற்றியும் அல்லாஹுவையும் அவனது ரசூலை பற்றியும் பிரஸ்தாபிக்கப்படுகின்ற அவனது ரசூலுடைய இல்முக்காக வேண்டி உயிர் கொடுக்கப்படுகின்ற ஒரு கலாசாலையில் வரலாற்று பெருமையுடன் கூடிய ஒரு நகரில் அமைந்துள்ள கலாசாலையில் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்து அல்லாஹுவை பற்றி பேசிக் கொள்கின்ற அவனது ரசூலை பேசிக் கொள்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தையும் நமக்கு தந்து வைத்த அல்லாஹு தாலாவுக்கு ஆரம்பத்திலும் இறுதியிலுமாக நன்றி செலுத்திக் கொள்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்தில் என்னையும் ஏதோ ஒரு பொருட்டாக மதித்து உங்களோடு நான்கு விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக வேண்டி என்னை அழைத்த இந்த மதரசாவின் அதிபர் ஆசிரியர்கள் நிர்வாகம் பணிப்பாளர் எல்லோருக்கும் நான் எனது இதயத்தின் அடித்தளத்திலிருந்து பொங்கி எழுந்து வருகின்ற உயர்ந்த நன்றியை ஜசாக்குமுல்லாஹு கைரா என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். அவர்கள் என்னை எப்படி அழைத்தார்கள் என்பதை கூட நான் சொல்லி வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. போன் பண்ணினார்கள், அப்பாயின்மெண்ட் கேட்டார்கள், சந்திக்க வேண்டும் என்றார்கள். கொடுத்த நேரத்துக்கு வந்தார்கள். 4 மணியை கொடுத்திருந்தேன், உரிய நேரத்துக்கு வந்தார்கள். பங்க்சுவலிட்டியை நான் அவர்களிடத்திலே கண்டேன். கொடுத்த நேரத்தை விட அவர்கள் ஒரு வினாடியும் பிந்தவில்லை. உரிய நேரத்துக்கு வந்தார்கள், உரிய நேரத்துக்கு முந்தி வரவும் இல்லை. அதிபரும் வந்தார், 2 ஆசிரியர்கள் வந்தார்கள். புரிந்து கொண்டேன், ஒரு முரத்தமான முனவமான முகத்தமான வெல் ஆர்கனைஸ்டு உள்ள ஒரு ஆற்றல் ஆவணி கொண்ட ஒரு மதரசாவை நான் சந்திக்கிறேன் என்று புரிந்து கொண்டேன். வந்த நேரத்திலே இப்படி ஒரு கல்வி நிலையத்தின் பட்டமளிப்பு விழா 8ஆம் தேதி வருகிறது, நீங்கள் வர வேண்டும், நான் வார்த்தைகள் பேச வேண்டும். இதற்கு முன்னரும் ஒரு தடவை வந்தீர்கள் என்பதை ஞாபகமூர்த்தி அழைத்த போது சற்று நெகிழ்ந்தும் உண்மையில் மகிழ்ந்தும் போனேன், நெகிழ்ந்து போனேன். என்னை விட பலர் இருக்கிறார்கள், அவர்களை முழப்பை படுத்தலாமே என்று சொன்னேன். அதை விட்டுவிட்டு என்னிடம் வந்தீர்களே, அதனை நான் கேட்ட போது நிகழ்ந்து போனேன். இப்படி இருக்கின்ற ஒரு சபையிலே என்னையும் ஒருவனாக கூப்பிட்டு என்னோடு இருக்கின்றவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு சந்தோஷம் என்ற எனக்கு ஒரு வகையில் சந்தோஷம் தானே, அந்த வகையில் எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்காக அதனையும் நான் அவர்களோடு பகிர்ந்து கொண்டேன். அன்புள்ளவர்களே, பிரியமானவர்களே, இவ்வளவு நேரமும் பேசியவற்றில் அல்லாஹு தாலாவுக்காக அவனது ரசூலுக்காக சொன்ன வார்த்தைகளில் அவனும் அவனது ரசூலுக்கும் அப்பாற்பட்டது எதுவும் வந்திருந்தால் அல்லாஹு தாலா என்னை மன்னிப்பானாக, கேட்டுக்கொண்டிருந்த உங்களையும் மன்னிப்பானாக. தேவையற்றவை வந்திருந்தால் அவற்றை நமது தீமை ஏற்றிலிருந்து அல்லாஹு தாலா அகற்றி விடுவானாக. கழித்த இந்த கனப்பொழுதுகள் என்னுடையதும் உங்களுடையதும் நன்மை தராசில் வந்து சேர்த்துமாக. நாம் எல்லோரும் ஒருவர் மற்றவரை அன்பு செலுத்துகின்ற அன்போடு பார்க்கின்றவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைப்பானாக. எந்த அன்போடு இந்த இடத்தில் வந்து சேர்ந்தோமோ அந்த அன்பு பன்மடங்காக ஆகிய நிலையில் நாம் கலைந்து செல்லும் போது அல்லாஹ் தஆலா நமது இதயங்களை அன்பு பிணைப்போடு இருக பிணைத்து வைப்பானாக. ஒருவர் மற்றவரை அல்லாஹுக்காக வேண்டி நேசிப்பவர்களாகவும் அதனடியாக மறுமையில் ஒளிமயமான மின்பரில் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம் எல்லோரையும் அல்லாஹ் தஆலா அலங்கரித்து வைப்பதற்கும் ஏற்றி அலங்கரித்து வைப்பதற்கும் அல்லாஹத்தாலா அருள் புரிவானாக. இந்த மதரசாவையும் அதன் நிர்வாகத்தையும் அதன் அதிபர் பணிப்பாளர் அதன் ஆசிரியர்கள் மாணவர்கள் ஊழியர்கள் பரோபகாரிகள் இந்த மண் மதரசாவின் மரங்கள் மதரசாவின் பத்திரங்கள் எல்லாவற்றையும் இந்த மதரசாவின் சொத்துக்கள் வருமான வழிகள் எல்லாவற்றிலும் அல்லாஹத்தாலா தனது அளவற்ற பரக்கத்தை ரஹ்மத்தை வீரூடி காலம் சுரிந்து கொண்டே இருப்பானாக. இந்த மதரசாவின் எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கு அல்லாஹத்தாலா அருள் புரிவானாக. இந்த மதரசாவின் ஆசிரியர்கள் அதிபர்களுக்கு அவர்களுடைய குடும்பங்களில் அல்லாஹத்தாலா பரக்கத் செய்வானாக. அவர்கள் தமது பிள்ளைகளை தமது சொந்த பிள்ளைகளை கவனம் செலுத்துவதை விட ஊரார் பிள்ளைகளுக்காக கவனம் செலுத்துகிறார்களே அல்லாஹ். தமது சொந்த பிள்ளைகளுக்காக நேரம் ஒதுக்குவதை விட, தமது சொந்த பிள்ளைகளுக்காக ஓதிக் கொடுப்பதற்கு கற்றுக் கொடுப்பதற்கு நேரம் ஒதுக்குவதை விட, இந்த மதரசாவில் படிக்கின்ற ஊரார் பிள்ளைகளுக்காக நேரம் ஒதுக்குகின்ற ஆசிரியர்கள் யாருவா? இந்த ஒன்றை வைத்து நீ அவர்களுடைய எல்லா பணிகளையும் கபூல் செய்து கொண்டு அவர்களுடைய பிள்ளைகளையும் நல்ல பிள்ளைகளாக பரம்பரை பரம்பரையாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.